நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள். இதே போன்ற நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil.
இரண்டாயிரத்தி 2017 உலக நடப்புகளின் பிரதிபலிப்பாக வருடம் பிறந்த முதல் 3 வாரங்களுக்குள் நடந்த ஒரு நிகழ்வு அமைந்திருந்தது. அமெரிக்காவின் 45வது அதிபராக டொனால்டு டிரம்ப் ஜனவரி 20 நாள் பிரகடனப்படுத்தப்பட்டார்.
Please raise your right hand and repeat after me. I, Donald John Trump, do solemnly swear.
I, Donald John Trump, do solemnly swear.
That I will faithfully execute.
That I will faithfully execute.
The office of President of the United States.
The office of President of the United States.
And will, to the best of my ability,
And will, to the best of my ability,
preserve, protect, and defend.
Preserve, protect, and defend.
The Constitution of the United States.
The Constitution of the United States.
So help me God.
So help me God.
அமெரிக்க அதிபர் பதவியேற்பு விழாவிற்கு பெருந்திரளான மக்கள் வந்திருந்தார்கள் என்று வெள்ளை மாளிகையினரும்
Yesterday at a time when our nation and the world was watching the peaceful transition of power, some members of the media were engaged in deliberately false reporting. Photographs of the inaugural proceedings were intentionally framed in a way to minimize the enormous support that had gathered on the National Mall. This was the largest audience to ever witness an inauguration, both in person and around the globe. Period. These attempts to lessen the enthusiasm of the inauguration are shameful and wrong.
இல்லை என்று ஊடகவியலாளர்களும் மாறி மாறி கருத்து வெளியிட்டதில் முதல் நாளிலிருந்தே ஏற்கனவே ஊடகங்களை மதிக்காத அமெரிக்க அதிபருக்கும் ஊடகங்களுக்கும் இடையிலான போர் மூண்டுவிட்டது.
As far as BuzzFeed, which is a failing pile of garbage, writing it, and as far as CNN going out of their way to build it up, it's a disgrace what took place, and I think they ought to apologize to start with. Your organization's terrible. You are fake news.
தான் சொல்ல நினைப்பவை எல்லாவற்றையும் ட்விட்டர் மூலம் சொல்லி வரும் இப்போதைய அமெரிக்க அதிபர் ஊடக பேச்சாளரின் தேவை என்ன என்று யோசித்தாரோ என்னவோ, மற்றைய அனைத்து அமெரிக்க அதிபருடனும் ஒப்பிடுகையில் டொனால்டு டிரம்ப் அதிபராக பொறுப்பேற்ற பின்னர் அதிக அளவிலான ஊடக பேச்சாளர்கள் மற்றும் வெள்ளை மாளிகையில் கூட பணியாற்றியவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். ஆனால் நவம்பர் 10 ஒரு நாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் உடைய ட்விட்டர் கணக்கு 11 நிமிடங்களுக்கு முடக்கப்பட்டிருந்தது. அனைவரது கவனத்தையும் ஈர்த்த இந்த நிகழ்வு ட்விட்டரில் பணியாற்றிய ஒருவர் தனது கடைசி வேலை நாளில் துணிந்து செய்த காரியம் என்று பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் அதனை தான் வேண்டுமென்றே செய்யவில்லை என்றும் தவறுதலாக நடந்தது என்பதையும் அந்த ஊழியர் ஒப்புக்கொண்டுள்ளார்.
In my opinion, it was definitely a mistake. If I'm involved in this, I really apologize if I hurt anyone. So I didn't do anything on purpose. It might be that I did a mistake. But there are, of course, not only one little mistake, a number of coincidences which randomly occurred on my last day of work. I didn't hack anyone. I didn't do anything which I wasn't authorized to do.
வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கேலி செய்து ட்வீட் செய்து வந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் ராக்கெட் மேன் என்று அழைத்து அவரையும் வடகொரியா தயாரித்து வரும் அணுக்குண்டு குறித்தும் அமெரிக்காவின் நிலைப்பாடு என்ன என்று பகிரங்கமாக கூறினார்.
North Korea's reckless pursuit of nuclear weapons and ballistic missiles threatens the entire world with unthinkable loss of human life. No nation on earth has an interest in seeing this band of criminals arm itself with nuclear weapons and missiles. The United States has great strength and patience, but if it is forced to defend itself or its allies, we will have no choice but to totally destroy North Korea. Rocket Man is on a suicide mission for himself and for his regime. The United States is ready, willing, and able. But hopefully, this will not be necessary.
தன்னை ராக்கெட் மேன் என்று வர்ணித்தவரை முதுமையினால் மனத்தளர்ச்சி உற்றவர் என்று பொருள்படும் டோட்டாட் என்று விவரித்த வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இந்த வருடம் 3வது முறையாக அணுக்குண்டை சுமந்து செல்லும் ஏவுகணையினை பரிசோதித்து காட்டி அது வடகொரியாவிலிருந்து அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டன் DC வரை செல்ல வல்லது என்பதை நிரூபித்து காட்டினார்.
Tonight, North Korea acts again. And what makes this one different? It flew higher and longer than ever before. This is North Korea's third ICBM launch. It shot 2,800 miles into space, flying for 50 minutes. And experts warn if angled for distance instead of altitude, that same missile could reach deep into the U.S. mainland, including New York, Washington, D.C., and Miami.
வடகொரியாவிற்கு எதிரான பொருளாதார தடையை ஐக்கிய நாடுகள் சபை கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அதிகரித்துள்ளது. ஏவுகணை விவகாரம் இப்போது சூடாகி வருகிறது. நாம் வாழ்கின்ற இந்த பூமி சூடாகி வருகிறது. அதனை பாதுகாக்க சுற்றுப்புறச் சூழலை பாதுகாப்பதற்கான ஒப்பந்தம் ஒன்றில் பல நாடுகள் பாரிஸ் நகரில் கையெழுத்திட்டிருந்தன. பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகிக் கொள்வதாக ஜூன் மாதம் அறிவித்தது.
I am fighting every day for the great people of this country. Therefore, in order to fulfill my solemn duty to protect America and its citizens, the United States will withdraw from the Paris Climate Accord, but begin negotiations to re-enter either the Paris Accord or entirely new transaction, and we will see if we can make a deal that's fair.
பிரதானமாக இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற ஆறு நாடுகளிலிருந்து அமெரிக்காவிற்கு யாரும் செல்வதற்கு தடை விதிப்பதாக அமெரிக்க அரசு அறிவித்திருந்தது. அந்த அறிவிப்பிற்கு பலத்த எதிர்ப்பு மக்களிடையே இருந்து பிறந்தது மட்டுமல்ல, பல மாநில உயர்நீதிமன்றங்கள் அந்த சட்டம் செல்லுபடியாகாது என்று தீர்ப்பளித்திருந்தன. இருந்தாலும் அமெரிக்க அதிபருக்கு அப்படியான ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தும் அதிகாரம் உள்ளதென்று அமெரிக்க உச்ச நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்திருந்தது. ஆனால் இரட்டை குடியுரிமை உள்ளவர்கள், படிப்பதற்கோ வேலை செய்வதற்கோ அமெரிக்கா செல்பவர்கள், குடும்ப உறவுகளுடன் இணைவதற்காக செல்பவர்கள் இந்த தடையினால் பாதிக்கப்பட மாட்டார்கள். அந்த பட்டியலில் இருந்து சூடான் நீக்கப்பட்டிருக்கும் அதேவேளை சாட், வெனிசுலா மற்றும் வடகொரியா சேர்க்கப்பட்டுள்ளன.
President Donald Trump's travel ban was comprised of six countries: Iran, Yemen, Somalia, Syria, Sudan, and Libya. Now, the version allowed by the Supreme Court temporarily blocked all travel from these countries, with exception to dual nationals and those with immediate family or a work or study program in the United States. Now, this new presidential proclamation imposes indefinite restrictions and features many of the same original countries and some new faces. Sudan has been dropped on the list, while North Korea, Venezuela, and Chad have been added.
இதற்கெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு காரணியாக இருந்தபோதும் அவரை அதிபராக்குவதில் ரஷ்யாவிற்கு பங்கு இருந்திருக்கிறது என்று அமெரிக்க உளவுத்துறையினர் மே மாதம் நடந்த விசாரணையில் கூறினார்கள். ஆனால் அதில் உண்மை இல்லை என்றும், முக்கியமாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அதில் தலையிடவில்லை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார்.
I believe that he feels that he and Russia did not meddle in the election. As to whether I believe it or not, I'm with our agencies, especially as currently constituted with their leadership. I believe in our intelligence agencies. I've worked with them very strongly.
ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் அதில் தான் சம்பந்தப்படவில்லை என்று கூறுகிறார்.
This is all dreamed up by people who are in opposition to Trump, so as to make sure that everybody thinks that what he's doing, what he's working at, is illegitimate.
இது குறித்த விசாரணை தொடர்கிறது. அதன் தீர்ப்பு அடுத்த வருடத்தில் தெரியவரும். ஆனால் ஒரு ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானத்தில் பல நாடுகள் அமெரிக்காவிற்கு எதிராக வாக்களித்துள்ளன. பல ஆண்டுகளாக பல மற்றைய நாட்டு தூதரங்கள் போலவே இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெல்லவிவ் என்ற நகரில் அமைந்திருக்கிறது. அதனை சர்ச்சைக்குரிய ஜெருசலேம் நகருக்கு மாற்றுவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார்.
Today marks the beginning of a new approach to conflict between Israel and the Palestinians. I have determined that it is time to officially recognize Jerusalem as the capital of Israel. This is a long overdue step to advance the peace process and to work towards a lasting agreement.
இந்த அறிவித்தலை எதிர்த்து பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இதனை கண்டித்து துருக்கி மற்றும் யமன் ஐக்கிய நாடுகள் சபையில் முன்வைத்த பிரேரணைக்கு எதிராக அமெரிக்கா, குவாட்டமாலா, ஹொண்டுரஸ், இஸ்ரேல், மார்ஷல் ஐலண்ட்ஸ், மைக்ரோனேஷியா, நவுரு, பலாவ் மற்றும் டோகோ என்று 9 நாடுகள் வாக்களித்திருந்தன. ஆஸ்திரேலியா உட்பட 35 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. இதேவேளை அமெரிக்காவிடமிருந்து நிதியுதவி பெறும் நாடுகள் ஆதரவாக வாக்களித்தால் அதன் பலனை அனுபவிக்க வேண்டி வரும் என்று டொனால்ட் ட்ரம்பின் எச்சரிக்கையை மீறி 128 நாடுகள் ஆதரவாக வாக்களித்திருந்தன. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட முன் கொடுத்த வாக்குறுதி போல் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை அவரால் மாற்ற முடியவில்லை. ஆனால் அதிக பணம் ஈட்டுபவர்களுக்கும் நிறுவனங்களுக்குமான வரியை குறைப்பேன் என்ற அவர் வாக்கை காப்பாற்ற முடிந்தது. நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. முடிவுக்கு வரும் 2017 ஆண்டில் இடம்பெற்ற முக்கிய உலக நிகழ்வுகள் குறித்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 2017 நடந்த உலக நிகழ்வுகளின் தொகுப்பு என்று அறிமுகப்படுத்திவிட்டு அமெரிக்க நிகழ்வுகளை பற்றி மட்டுமே பேசுவது சரியா என்று நீங்கள் நினைப்பது கேட்கிறது. அமெரிக்க அதிபரோ அதன் அரசோ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உலக நாடுகள் அனைத்தையும் ஏதோ விதத்தில் பாதிக்கச் செய்கிறது என்பது இன்றைய உலக நியதி. அதனால்தான் நாம் இதுவரை எடுத்து வந்த அனைத்து நிகழ்வுகளும் உலக நிகழ்வுகளாக பார்க்கப்பட வேண்டும். 2017 இரண்டு பிரதமர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். அந்த இருவரும் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற சில வாரங்களிலேயே ஜசிண்டா ஆர்டன் நியூசிலாந்து நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றார்.
I feel extraordinarily honored and privileged to be in the position to form a government with Labour at the lead.
பிரெக்சிட் என்று ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து ஐக்கிய ராஜ்யம் வெளியேற வேண்டும் என்று பிரித்தானிய மக்கள் வாக்களித்ததை தொடர்ந்து பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரன் பதவி விலக தெரிசா மே 2016 பிரதமராக பதவியேற்றிருந்தார். ஆனால் பிரெக்சிட்டை பூர்ணமாக செயல்படுத்த நாடாளுமன்றத்தில் போதிய ஆதரவு கிடைக்காது என்பதை உணர்ந்து பதவிக்காலம் முடியும் முன்னரே தேர்தலை அறிவித்து ஜூன் மாதத்தில் தேர்தலை நடத்தியிருந்தார் தெரேசா மே. நினைத்ததை விட குறைந்த ஆசனங்களுடன் மீண்டும் பதவியேற்றார் தெரேசா மே.
Because of your hard work, we got 2.3 million more votes and achieved our highest vote share in 34 years. That simply would not have been possible without the long days and late nights. The phone calls, the leaflet drops, the weekends and evenings spent knocking on doors. So for everything that you do, let me say thank you.
பிரெக்சிட் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. ஜிம்பாப்வே நாட்டின் அதிபராக தனது இரும்பு பிடியில் பல தசாப்தங்களாக நாட்டை வைத்திருந்த ராபர்ட் முகாபே இரத்தமில்லாத ராணுவ புரட்சியின் பின்னர் பதவி விலகினார். மக்கள் தமது மகிழ்ச்சியை தெருவங்கம் கொண்டாடி தெரிவித்தார்கள். அவரது பதவி விலகல் கடிதம் ஜிம்பாப்வே நாடாளுமன்ற சபாநாயகர் ஜேக்கப் முடெண்டாவினால் சத்தமாக வாசிக்கப்பட்ட போது நாடாளுமன்றமும் தமது மகிழ்வை தெரிவித்தார்கள்.
I, Robert Gabriel Mugabe, in terms of Section 96, Subsection 1 of the Constitution of Zimbabwe, hereby formally tender my resignation as the President of the Republic of Zimbabwe with immediate effect.
மகிழ்வாக இருந்த இன்னொரு மக்கள் கூட்டத்தின் சுதந்திர பிரகடனம் ஸ்பானிய அரசால் மறுக்கப்பட்டது. ஸ்பெயின் நாட்டின் வடபிராந்தியமான கேட்டலான் பிராந்திய மக்கள் ஒரு சுயாட்சியை அமைக்க விரும்பி மக்கள் கருத்து கணிப்பு வாக்கெடுப்பை நடத்தி அதில் வெற்றி கண்டிருந்தது. ஸ்பானிஷ் அதிகாரிகள் பொறுப்பற்ற முறையிலும் நியாயமற்ற முறையிலும் தன் மக்கள் மீது வன்முறையை ஏவிவிட்டதாக கேட்டலான் பிராந்திய தலைவர் கார்லஸ் புஜிமோன் குற்றம் சாட்டினார்.
The irresponsible and unjustified use of violence from the Spanish state will not undermine the desire of the Catalan people to peacefully and democratically vote. But today it makes it even clearer to the eyes of those who had doubts and to the whole world what is at stake in days like this.
கேட்டலான் பிராந்திய அரசு கலைக்கப்பட்டு அதன் தலைவர் கார்லோஸ் புஜிமோன் பெல்ஜியம் நாட்டில் தஞ்சம் புகுந்திருக்கும் வேளை கேட்டலான் பிராந்திய இடைத்தேர்தலை ஸ்பானிய அரசு நடத்தியது. அதில் பிரிவினையை முன்வைக்கும் கட்சிகள் பெருமளவு ஆதரவுடன் வெற்றி பெற்றுள்ளன. கேட்டலான் மாநிலம் போலவே ஈராக்கில் வாழும் குர்திஸ் இனத்தவரும் சுய நிர்ணய உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள். சதாம் ஹுசைன் வீழ்ச்சிக்கு பின்னர் ஒன்றாக இணைந்து நாட்டை கட்டியெழுப்பலாம் என்று குர்திஸ் மக்கள் எண்ணியிருந்தாலும் அது செயல்படாமல் போனதால் குர்திஸ் மக்களும் தாம் பிரிந்து போக விரும்புவதாக ஒரு வாக்கெடுப்பை நடத்தினார்கள்.
This referendum plan since 2014 was meant to be carried out many years ago, but they kept postponing it in 2003 when Saddam was toppled by the coalition forces. Kurds wanted to hold a referendum, but they were encouraged to go back to Baghdad and form a new Iraqi parliament, which they did. And now the Kurdish authorities claim that their try and will to build a new Iraq has failed. They cannot work together anymore because only faces have changed in Baghdad, but not policies. It has failed and they want peaceful divorce from Iraq.
அது SBS குர்திஸ் ஒலிபரப்பின் நிறைவேற்று தயாரிப்பாளர் ரோசா ஜேமியன் நாம் வழங்கிய நிகழ்ச்சி ஒன்றில் கூறியது. 92% குர்திஷ் மக்கள் தனி நாடமைக்க விரும்புவதாக வாக்களித்திருந்தாலும் சர்வதேச அழுத்தம் காரணமாக அது இன்னமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆனால் மக்களின் விருப்பம் என்னவென்று சொல்வதற்கே சந்தர்ப்பம் இல்லாமல் பர்மா என்று அழைக்கப்படும் மியான்மர் நாட்டிலுள்ள ரோஹிங்யா மக்கள் வதைக்கப்படுகிறார்கள். இஸ்லாமிய மதத்தை தழுவியுள்ள ரோஹிங்யா மக்களுக்கும் பர்மிய மக்களுக்கும் இடையில் வகுப்புவாத மோதல்கள் தொடர்ந்து நடக்கின்றன. பல வருடங்களாக மியான்மர் அரசாங்கம் அவர்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டியதுடன் அவர்கள் நாட்டின் சட்டபூர்வ குடியுரிமையை ரோஹிங்யா மக்களுக்கு வழங்க மறுத்து வருகிறது. இதுகுறித்து நாம் வழங்கிய சிறப்பு நிகழ்ச்சியில் ஆஸ்திரேலிய பர்மீஸ் ரோஹிங்யா அமைப்பின் ஊடக பேச்சாளர் ஹசான் அல் ஹக் இவ்வாறு
சொன்னார். They had enough people to raise a voice, and they could fight back, and the injustice that happened to them are now recognized. Something similar is going on for us as well, but the issue is we don't have the voice. We can't raise a voice. We're not having that avenue.
ஒரு இன மக்களுக்கு எதிரான வன்முறைகள் மியான்மரில் நடந்து வரும் இந்த வருடம் பொதுமக்களை இலக்கு வைத்து பல இடங்களில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்துள்ளன. இன்று வரை இந்த வருடம் 71 நாடுகளில் 1460 தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. அதில் 53,000 மேற்பட்டவர்கள் காயப்பட்டிருக்கிறார்கள். 5,573 பேர் மரணித்திருக்கிறார்கள். பயங்கரவாத தாக்குதல்கள் ஒருபுறம் நடந்திருக்க பெண்களுக்கு எதிரான பாலியல் மற்றும் வேறு கொடுமைகள் இந்த வருடமும் தொடர்கின்றன. டரானா பர்க் என்ற அமெரிக்க பெண் ஜஸ்ட் பி இங்க் என்ற நிறுவனத்தை சில வருடங்களுக்கு முன் ஆரம்பித்திருந்தார். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பக்க துணையாக இருக்கிறேன், நானும் உன்போல் அவதியுற்றிருக்கிறேன் என்பதை பகிர்ந்து கொள்ள மீ டூ என்ற சமூக விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அவர் முடுக்கிவிட்டிருந்தார்.
When you go through something as traumatic as sexual violence, there's a way that you close up. Your protection, the way you protect yourself, it's like you're shrouded in shame. And then the subsequent having somebody else connect with you and say, you're not alone in that, it just frees you from the shame. You don't have to give the details because the details really don't matter. If somebody is bold and stands up and tells their story and you're not ready to do that and that's not where you are in your journey, to just simply say, me too, is powerful, but it's so soft. Me too can be a conversation starter or it can be the whole conversation.
ஆனால் ஹாவி வைன்ஸ்டைன் என்ற பலம் பொருள் மிக்க தயாரிப்பாளரின் பாலியல் துன்புறுத்தலை அனுபவித்த சில ஹாலிவுட் நடிகைகள் மிக துணிச்சலாக அவருக்கு எதிராக குரல் கொடுத்து ஆரம்பித்த பின்னர்தான் இந்த விடயம் பாரளாவிய விழிப்புணர்வுக்குள்ளாகி இருக்கிறது. இதற்காக இந்த வருட குடிமகன் விருதை வழங்கி வரும் டைம் பத்திரிகை ஒரு தனிநபருக்கு வழங்காமல் சைலன்ஸ் பிரேக்கர்ஸ் என்று பாலியல் வன்முறைக்கும் குடும்ப வன்முறைக்கும் எதிராக குரல் கொடுத்த அனைவருக்கும் இந்த விருதை வழங்கியது. அதன் பின்னர் பல ஹாலிவுட் நடிகர்கள் பல வருடங்களுக்கு முன் தாம் செய்த பாலியல் தொல்லைகள் குறித்து மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தார்கள். அந்த நடிகர்கள் மட்டுமல்ல, 83 வருடங்களாக நடந்து வரும் ஆஸ்கா விருது வழங்கும் வைபவத்தில் முதன்முறையாக தவறான திரைப்படத்திற்கு விருது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டு அனைவரையும் குழப்பத்திற்குள்ளாக்கினார் நடிகர் வாரன் பெய்ட்டி மற்றும் நடிகை ஃபேய் டனவே.
This is not a joke. I'm afraid they read the wrong thing.
This is not a joke. Moonlight has won best picture.
Warren, what did you do?
I want to tell you what happened. I opened the envelope and it said Emma Stone, La La Land. That's why I took such a long look at Faye and at you. I wasn't trying to be funny.
இவை தவிர 2016 பெனாமா பேப்பர்ஸ் என்று பெரும் செல்வந்தர்கள் வரி சலுகையை பயன்படுத்தும் ரகசியங்களை புலனாய்வு பத்திரிகையாளர் சர்வதேச கூட்டமைப்பு அம்பலப்படுத்தியது. அதன் இரண்டாவது பாகமாக விரிவான அறிக்கையை இந்த வருடம் அம்பலப்படுத்தியது. அதன் பின்னணியில் இயங்கிய மால்டா நாட்டு பத்திரிகை நிருபர் டஃப்னி கருவானா கெலீசியா பயணித்த வாகனத்தில் குண்டுவெடித்து மரணித்தது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 38 வயதான மருத்துவர் லியோ வரத்கார் அயர்லாந்தின் நாட்டின் பிரதமராக ஜூன் மாதம் பதவியேற்றது. செனானிசாரஸ் பாபரிகஸ் என்ற புதுவகையான டைனோசார் மொரக்கோ நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டமை. 3 பாலினத்தவர்களுக்கும் பாலினம் கடந்த கடவுச்சீட்டு வழங்கப்படும் என்று கனேடிய நாடு ஆகஸ்ட் மாதம் அறிவித்தமை. அமெரிக்காவின் லாஸ் வேகாஸ் நகரில் ஒரு தனிநபரின் துப்பாக்கிச் சூட்டில் 58 பேர் உயிரிழந்தது. ஹாவி, இருமா மற்றும் மரியா சூறாவளிகள் அமெரிக்காவையும், கெம்பின் என்ற சூறாவளி பிலிப்பீன்ஸ் நாட்டிலும் அதிக சேதத்தை உண்டு பண்ணியுள்ளன என்பன குறிப்பிடத்தக்க சம்பவங்கள். நாணய சந்தையில் ஒரு சூறாவளியை கிளப்பியுள்ளது பிட்காயின் எனப்படும் எண்ம பணம், டிஜிட்டல் கரன்சி.
I think a lot of people are underestimating the way in which Bitcoin and the blockchain are going to change the power structures in society in general.
இந்த வருடம் இளைஞர்கள் தமது நடவடிக்கைகளால் சூறாவளி கிளப்பியுள்ளார்கள் என்று யூத்குவேக் என்ற சொல்லை ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதி இந்த வருடத்தின் சொல் என பிரகடனப்படுத்தியுள்ளது. யூத்குவேக் என்றால் இளைஞர்களின் நடவடிக்கைகள் அல்லது செல்வாக்கிலிருந்து எழுந்த ஒரு குறிப்பிடத்தக்க கலாச்சார, அரசியல் அல்லது சமூக மாற்றம் என வரையறுக்கப்படுகிறது.
The Oxford Dictionary's Word of the Year 2017 is youthquake. Youthquake is defined as a significant cultural, political or social change arising from the actions or influence of young people. And 2017 has been, without doubt, a year of seismic cultural, political and social shifts played out across the globe.
அதே ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதி தனது செப்டம்பர் மாத பதிப்பில் அப்பா, அண்ணா உள்ளிட்ட வேறு சில தமிழ்ச் சொற்களையும் சேர்த்துள்ளது. ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதி தவிர பல இணையதளங்களும் இந்த வருடத்திற்கான சொல் என்ன என்ற கேள்வியை எழுப்பியுள்ளன. அமெரிக்க அதிபர் ஒரு நாள் ட்வீட் செய்த ஒரு சொல் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது.
In case you're unfamiliar with the word, late last night the president tweeted, despite the constant negative press, kafefe.
அது சரி, அமெரிக்க அதிபர் தவறாக பயன்படுத்திய சொல்லுக்கு மற்றவர்கள் ஏன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? அதை அவர் வாயாலேயே கேட்போம்.
I went to an Ivy League school. I'm very highly educated. I know words. I have the best words. But there's no better word than stupid. Right?
இதை போன்ற நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil என்ற இணையதளத்திற்கு செல்லுங்கள்.